ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 9 பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் ஸ்லோகம் 29. தர்மம் பிரபததஸ்தஸ்ய சகால பிரத்யுபஸ்திதஹ யோ யோகினஸ்சந்த மிருத்யோ வாஞ்சிதஸ்தூதராயணஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராஸ் பக்திவிதான் சுவாமி பிரபுபாதர் அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய. பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சூரியன் வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது. இது தங்கள் விருப்பப்படி உயிரிவிடும் யோகிகளால் விரும்பப்படும் நேரமாகும். பொருளுரை: பக்குவமடைந்த யோகிகள் தங்கள் விருப்பப்படி பொருத்தமான ஒரு நேரத்தில் ஜட உடலை விட்டு அவர்கள் விரும்பிய ஒரு கிரகத்திற்கு செல்கின்றனர். பகவத்கீதையில் பின்வருமாறு கூறப்படுகிறது: தங்களது விருப்பத்தை பரமபுருஷரின் விருப்பத்துடன் இணைத்து கொண்ட தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களினால் அக்னி தேவன் ஆதிக்கம் செலுத்தும் காலத்தில் சூரியன் வடக்கு திசையின் அடிவானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர்களுடைய ஜட உடல்களை உகுத்து ஆன்மீக வானத்தை அடைகின்றனர். இந்த நேரம் உயிரை விடுவதற்கு ஏற்ற நேரம் என்று வேதங்களில் கூறப்படுகிறது. பக்குவமடைந்த யோகிகள் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். விரும்பிய நேரத்தில் உடலை விடும் மனப்பக்குவத்தை அடைவதே யோகத்தின் பூரணத்துவமாகும். யோகிகளால் வாகனங்களின் உதவி இல்லாமலேயே மிக குறைந்த நேரத்திற்குள் எந்த கிரகத்திற்கும் சென்றுவிட முடியும். மிக உயர்ந்த கிரக அமைப்பிற்கு கூட யோகிகளால் மிக குறுகிய நேரத்தில் சென்று விட முடியும். பௌதிகவாதிகளுக்கு இது சாத்தியமல்ல. மிக உயர்ந்த கிரகத்திற்கு செல்ல ஒருவேளை அவர்கள் முயன்றால் மணிக்கு லட்சக்கணக்கான மைல்கள் வேகத்தில் சென்றாலும் அது அவர்களுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கும். இது வேறுபட்ட ஒரு விஞ்ஞானமாகும். இதை பயன்படுத்திக் கொள்ளும் கலையை பீஷ்மதேவர் நன்கு அறிந்திருந்தார். ஜட உடலை உகுப்பதற்கு பொருத்தமான நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். அவரது பேரன்களான பாண்டவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்த வேளையில் பொன்னான அந்த நேரமும் வந்தது. இவ்வாறாக பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணர், புண்ணிய புருஷர்களாகிய பாண்டவர்கள் மற்றும் பகவான் வியாசரை தலைமையாக கொண்ட மாமுனிவர்கள் முதலான எல்லா மகாத்மாக்களின் முன்னிலையிலும் உயிரை விட அவர் தயாரானார். உத்தராயணம் ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் பீஷ்மதேவர் காத்திருந்ததற்கான காலம் வந்துவிட்டதுன்னு இங்கே சொல்லப்படுது. பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அவருக்கு அவருடைய தந்தை வரம் கொடுத்திருந்தார், நீ எப்போ உடலை விடணும்னு நினைக்கிறியோ அந்த நேரத்தில் நீ உடலை விட முடியும் அப்படிங்கிறது. சாதாரண ஒரு வரம் கிடையாது, எல்லாராலையும் அடைய முடியாது. பீஷ்மதேவருக்கு அவரது தந்தை சந்தானம் பீஷ்மருடைய பிரம்மச்சரிய விரதத்தை பார்த்து அவருக்கு இந்த வரத்தை கொடுத்தார். தன்னுடைய தந்தை சந்தானம் சத்யவதியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பீஷ்மர் நான் வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியாகவே இருப்பேன்னு சொல்லி விரதம் எடுத்தார். அவருடைய அந்த விரதத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்ட போது அவருடைய தந்தையும் ஆச்சரியப்பட்டார். ஒரு பக்கம் வருத்தமும் பட்டார், எனக்காக என் பையனை நான் வந்து அவனுடைய அரியணையை நான் வந்து பறிக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனா பீஷ்மர் ரொம்ப உறுதியா இருந்த, இல்ல நான் முடிவெடுத்துட்டேன், நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிறத முடிவெடுத்தறியும் அதன் பிறகு சந்தானம் அவருக்கு வரம் கொடுக்கிறார், நீ எப்ப இந்த உடலை விடணும்னு நினைக்கிறியோ அந்த தருணத்துல நீ உடலை விடலாம் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில பீஷ்மரை கொல்ல முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மரை கொல்ல முடியாதுங்கிறது. அதனால ஒரு வகையான திட்டம் தீட்டி பீஷ்மரை அம்பு படுக்கையில் படுக்க வச்சுருவாங்க. பீஷ்மரை வீழ்த்தி, போரிலிருந்து அவரை வீழ்த்தி அவரை வந்து கீழே படுக்க வச்சுருவாங்க. குருக்ஷேத்திர போர் மொத்தமும் முடிந்துவிடும். கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடலை நீத்தார்கள். அந்த குருக்ஷேத்திர போர்ல அவ்வளோ பேர் மரணம் அடைந்த பிறகு பீஷ்ம தேவரை சந்திக்கிறதுக்காக, எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஷ்ம தேவரை சந்திக்கிறதுக்காக யுதிஷ்டிர மகாராஜர், பகவான் கிருஷ்ணர் எல்லோரும் வந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்தபோது பகவான் கிருஷ்ணர் பீஷ்மருடைய உயர்நிலையை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரே உபதேசிக்க சொன்னார் யுதிஷ்டிரனுக்கு. யுதிஷ்டிரனுக்கு கொஞ்சம் மனக்கவலை, ஐயோ எனக்காக இவ்வளோ பேரை நம்ம வந்து கொண்டுட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால கிருஷ்ணர் இங்கே உபதேசிக்காம யுதிஷ்டிரரை, கிருஷ்ணர் உபதேசிக்காம பீஷ்மரை உபதேசிக்க சொல்லி சொன்னார். பீஷ்மர் உபதேசம் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போதைக்கு அவர் போதுமான அளவு உபதேசம் கொடுத்த அதே காலகட்டத்தில் சூரியன் உத்தராயணத்தில் வருது, உத்தராயணம் ஆரம்பமாகும். உத்தராயணம் ஆரம்பமாகும் போது அந்த நேரமானது யோகிகள் விரும்பக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், உத்தராயணத்தில் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும், தட்சிணாயணத்தில் போகக்கூடாது, தட்சிணாயணத்தில் போகக்கூடியவர்கள் நரகத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உத்தராயணத்தில் போகக்கூடியவர்கள் அவங்க விரும்பிய இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால பீஷ்ம தேவர் இங்கே காத்திருக்கார். உத்தராயணம் ஆரம்பமானதுக்கப்புறம் அவர் தன் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறார். அவர் நினைக்கிறார் நேரம் வந்துடுச்சு அப்படின்னு, தான் உபதேசம் கொடுக்கக்கூடியது நிறுத்த போறார். இப்போ ஒரு விஷயம் யோசிக்கலாம், அந்த காலத்தில் இருந்த யோகிகளுடைய திறமை எப்படிப்பட்டது அப்படின்னு. யோகிகள் அப்படின்னா யார் ஒருத்தர் தான் விரும்பிய நேரத்தில் உடலை விடக்கூடிய தகுதி இருக்கோ அத்தகைய நபர்கள் தான் யோகிகள். சும்மா யோகிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்க. உண்மையில சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் யோகத்தை பயிற்சி பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். யோக பயிற்சி அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலைக்கு ஒத்து வரக்கூடியது கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாங்களும் யோகா சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சும்மா ஏதோ ஒரு உடற்பயிற்சிகளை சொல்லித்தராங்க. அது உடலுக்கு நல்ல ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், ஆனா எந்த விதத்திலையும் அந்த யோக பயிற்சிகள் வந்து மக்களுக்கு உண்மையான பலனை கொடுக்காது. இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஒரு மனிதனை அவன் எப்படி உடலை விடுறது அப்படிங்கிறதுக்கு தயார்படுத்தக்கூடியதுதான் யோக பயிற்சிகள். நம்ம அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தன் எந்த அளவுக்கு இன்பமா எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்றான் அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது, ஒருத்தன் எந்த அளவுக்கு வெற்றிகரமா சாகுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியாங்கிறது வேத கலாச்சாரத்தில் முடிவு செய்யப்படும். அதைதான் இங்க பார்க்கிறோம். பீஷ்ம தேவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கார், அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமானது அமைது. ஒருத்தர் நிச்சயமா வாழ்க்கை வாழும்போது சில விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இருந்தாலும் அவருடைய குறிக்கோள், நம்ம வாழும்போது நம்மளுடைய குறிக்கோளானது நம்ம எப்படி மரணத்தை சந்திக்கிறது, அதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம தயார் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போய் குழந்தைங்கள்லாம் வந்து பாடம் படிக்கிறாங்க. பாடம் படிக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு தினசரி வீட்டு பாடம் கொடுப்பாங்க. தினசரி அவங்க பள்ளிக்கூடத்தில் உட்காந்து வாத்தியார் சொல்கிறத கேட்கணும். தினசரி பல காரியங்கள் அவங்க வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அது எல்லாம் எதுக்காக? தினசரி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க, அதெல்லாம் எப்போ அவங்களுடைய பயிற்சிங்கிறது எப்போ ஒரு முடிவுக்கு வரும், அல்லது எப்போ எதுக்காக அவங்க தயார் பண்ணுறாங்க தங்கள் எதுக்கு? தினசரி எதுக்கு பள்ளிக்கூடம் போறாங்க? நீ பள்ளிக்கூடம் போறியா? தினமும் பள்ளிக்கூடம் போறியா? கடைசியில் உனக்கு என்ன வேணும்? பள்ளிக்கூடம் போய் என்ன என்ன நீ பண்ண போற? எத்தனாவது படிக்கிறப்ப சொல்ல, எத்தனாவது படிக்கிற? எந்த வகுப்பு போற? மூன்றாவது படிக்கிற. உனக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருதா? மூன்றாம் வகுப்பு முழுசா படிக்கிறோம், அது எங்க வந்து முடியுது? பரீட்சையில வந்து முடியுது. நம்ம மூன்றாம் வகுப்பு முழுக்க படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம படிக்கிறோம், 10 மாசமாவது படிக்கிறோம், சரியா? 10 மாசம் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய கவனம் எல்லாமே நம்மளை வந்து முழுவாண்டு தேர்வுக்கு தயார் பண்றதுலதான் இருக்கு, சரியா? அப்ப முழுவாண்டு தேர்வுல தேர்ச்சி பெறும்போதுதான் அது தேர்ச்சி. எப்படி மற்ற பாடம் அந்த முழுவாண்டு தேர்வுக்காக ஒருத்தன் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தனை பயிற்சி பண்ணிட்டே இருக்கும், சும்மா 10 மாசம் பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கே போகாம வீட்லேயே இருந்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு கடைசியில பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை எழுத போனோம்னா பரீட்சையில தேர்ச்சி பெற முடியுமா? இல்லையா? பரீட்சையில நம்ம அவ்வளோதான், மறுபடி அதே வகுப்புலேயே இருக்க வேண்டியதுதான், பரீட்சையில தேர்ச்சி பெற முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதியா நமக்கு வரக்கூடிய பரீட்சை, அந்த பரீட்சைக்கு நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால அந்த பரீட்சையை ஒழுங்கா சந்திக்க முடியும். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மரண நேரத்துல ஒருத்தர் என்னை நினைக்க வேண்டும். மரண நேரத்துல யார் ஒருத்தர் என்னை நினைக்கிறாங்களோ அவங்க சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் என்னை வந்தடைவார்கள் சொல்றார். சரி, மரண நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கிறது மூலமா கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படின்னா என்ன? அப்ப எல்லாரும் உடனே சந்தோஷமா நினைச்சக்கூடாது, சரி 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 சரி, சாகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிடலாம், அது மூலமா கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது. ஆனா அது சாத்தியம் இல்லாது, அது முடியாது. நம்ம இப்ப என்ன வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய மரண நேரத்துல நமக்கு நினைவுல வரும். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற, தஸ்மாத், எனவே நீ யார் ஒருத்தன் முறையா என்னை மரண நேரத்துல நினைக்கணும்னு நினைக்கிறானோ அத்தகைய நபர், அதுக்காக எனவே சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களிலும் சர்வ காலங்களிலும் மா மனுஷ்மர யுத்தச்ச, என்னை நினைத்து கொண்டு யுத்தம் செய். அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்யன்னு சொல்ற, நமக்கு நம்மளுடைய கடமைகளை செய்ய நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய அன்றாட செயல்களை கிருஷ்ணரை நினைத்த வண்ணம் நம்ம செய்யணும். எப்பவுமே நம்ம கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் செய்யணும். எப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி தயார் செய்யறோமோ அப்ப நம்ம இறுதியா வரக்கூடிய பரீட்சையில நம்ம தேர்ச்சி பெற முடியும். இல்லைன்னா அந்த பரீட்சையில நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், வாழ்க்கையினுடைய பக்குவம் அப்படிங்கிறது மரண நேரத்துல ஒருத்தருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை மரண நேரத்துக்காக நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அது அவசியம். அதுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் தெல்ல தெளிவா செய்யணும். இன்னைக்கு கிருஷ்ண பக்தியில சில பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுக்காகவும் வைஷ்ணவருடைய சங்கம் எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம வந்து முறையா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம வந்து சொல்லக்கூடாது, சரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கிருஷ்ணரை பார்த்துக்கிறேன், சாகிற நேரத்துல கிருஷ்ணரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காலத்தை கடத்தக்கூடாது. நம்ம வந்து அப்படியே காலத்தை வீணடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. எது வேணாலும் கிடைக்கும், எப்படி வேணாலும் வாங்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை மறுபடியும் நம்மளால பெற முடியும். பொதுவா ஒரு பொருள் இருக்கு, இந்த செல்போன் இங்க இருக்கு, இந்த செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம இன்னொரு செல்போன் வாங்கலாம், இந்த ரெக்கார்டர் இங்க இருக்கு இது தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொரு ரெக்கார்டர் வாங்கலாம், இந்த மைக் இங்க இருக்கு இது தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொரு மைக் வாங்கலாம், லட்சம் ரூபாய் தொலைஞ்சு போனாலும் மறுபடியும் நம்ம லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா காலம் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா அதை எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஒரு நொடியை கூட திரும்ப வாங்க முடியாது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. எப்போ ஒருத்தருக்கு மரணம் வரும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம பீஷ்மரை போல நமக்கு எல்லாருக்கும் வரம் கிடையாதே. பீஷ்மருக்கு வரம் இருந்தது, அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்போதைக்கு அவர் மரணம் அடையலாம் அப்படின்னு. நமக்கு அந்த மாதிரி வரம் இருக்கா? கிடையாது. அதனால நமக்கு எப்ப வேணாலும் மரணம் வரலாம். நம்ம நினைக்கலாம், நான் இப்ப இளைஞனா இருக்கேன், எனக்கு வயசு 18, எனக்கு வயசு 25, எனக்கு வயசு 30, இல்லை எனக்கு வயசு 10, எனக்கு என்ன கவலை, நான் எதுக்கு இப்ப கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும் அப்படின்னு. ஆனா அது வந்து அறிவுள்ள பழக்கம் கிடையாது. நம்ம கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தோம் அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுங்கிறது. மரணத்துக்காக நம்மளை நம்ம தயார் செய்ய வேண்டும். மரணம் எந்த க்ஷணம் வேணாலும் வரலாம். எந்த க்ஷணம் வேணாலும் வரக்கூடிய அந்த மரணத்துக்காக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை இப்போதே தயார் செய்ய வேண்டும். என்றைக்கும் நம்ம காலத்தை தாழ்த்தக்கூடாது. உதாரணமா, நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் ஜபம் பண்றோம், ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறோம், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்துக்கொள்றோம், பகவானுக்காக சேவைகளை செய்யறோம், எத்தனையோ செயல்களை செய்யறோம். ஆனா நமக்கு என்ன வேணா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். பக்தி தொண்டுலையும் பக்தி தொண்டுல நம்ம வந்தா கூட அதுல ஒரு சில சோம்பேறித்தனமானது நம்ம எல்லாரையும் அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம். அந்த சோம்பேறித்தனத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் கிருஷ்ணரை அடையறதுக்காக. கிருஷ்ணரை அடையறதுக்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்கல அப்படின்னா மரணம் வரும்போது நாம என்ன நினைப்போம்னு நமக்கே தெரியாது. சில நேரங்கள்ல தனிப்பட்ட முறையில எனக்கும் சரி பல பக்தர்களுக்கும் சரி இந்த அனுபவம் இருக்கு. பல பக்தர்களுக்கு வேற மாதிரியான அனுபவமும் உண்டு. சில நேரங்கள்ல நம்மளே அனுபவிக்கிறது, ஏதாவது அதிர்ச்சியா ஏதாவது நடக்கும்போது நம்ம கிருஷ்ணனை நினைக்கவே மாட்டோம். திடீர்னு ஏதோ ஒண்ணு நடக்குது, ஐயோ இப்படிதான் அலறுவோம். தூக்கத்துல திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்ம வந்து ஏதோ ஒரு பலாரும் அற விடுறான். அப்ப என்ன நடக்கும், என்னத்தை யோசிச்சு போனோம்மா? கிருஷ்ணர் கிருஷ்ணான்னு வாயில வராது, கிருஷ்ணரை நினைக்க மாட்டோம். ஒரு சிலருக்கு எதுனாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பழகி இருப்பாங்க, அதனால கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. ஆனா மனசு கிருஷ்ணரை நினைக்காது, பயம்தான் இருக்கும் அப்ப கூட. நான் வந்து ஒரு தடவை இதை பத்தி ஒரு இடத்துல உபன்யாசம் கொடுத்துருந்தேன், நல்லா சொல்லிகிட்டே இருந்தேன். நமக்கு வந்து அதிர்ச்சி ஏற்பட்டாலும் கிருஷ்ணரை நம்ம மறந்துடுவோம், கிருஷ்ணனை நினைக்க மாட்டோம், ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டாலும் நம்ம வந்து கிருஷ்ணனை நினைக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். ஒரு 10-15 நிமிஷம் அதை பற்றியே நான் பேசிட்டுருந்தேன். ஆனால் பாருங்க இப்போ நடைமுறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். ஒரு சின்ன பையனா ஒரு 12-13 வயசு, அவனுக்கு முதுகில் ஒரு பொத்துன்னு ஒரு அடிப்படேன். ஓ பிரபு, என்ன அடிக்கிறீங்க? அவன் வந்து கிருஷ்ணனை நினைக்கவே இல்லையே. அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், எந்த அதிர்ச்சி வந்தாலும் கிருஷ்ணனை நினைக்கணும் பான்னு. ஆனா அதை காட்டுறதுக்காக பாவம் அந்த பையனை, ஒரு மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக நான் சொன்னேன். தெரிஞ்ச பையன் தான், நல்ல பையன், அதனால உரிமையோட அடிச்சேன். அப்ப மக்கள் போதாங்க, ஓ உண்மையிலேயே அது எவ்வளவு எளிமையானது கிடையாது. எல்லாருக்கும் பீஷ்மரை போல வாய்ப்பு கிடைக்காது. எல்லாருக்கும் பீஷ்மரை போல நமக்கு அத்தகைய தகுதிகள் வராது. நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் மரண நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கிற. அதுக்கு இப்பயே நம்ம ஒழுங்கா இருக்கணும். இப்ப நம்ம வந்து சோம்பேறியா இருந்தோம்னா முடியாது. நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து தெளிவா இருக்கணும். எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை புரிந்து கொள்றோம் அப்படிங்கறதுல முக்கியமா இருக்கணும். கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கள். நம்ம ஜபம் பண்றோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, தினமும் நம்ம ஜபம் பண்றோம். நம்மளுடைய மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணோம். அதிலிருந்து நம்ம நம்மளுடைய மனதை இழுத்து கொண்டு வரணும். எந்த க்ஷணம் வேணாலும் எனக்கு மரணம் நிகழலாம், அதற்காக நான் என்னை தயார்படுத்திக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். மரணத்தை நோக்கி நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். மரணத்துக்காக நம்ம வந்து காத்திருக்கணும். எப்படி பீஷ்ம தேவர் இங்க மரணத்துக்காக காத்திருக்கிறாரோ அது மாதிரி நம்மளும் மரணத்திற்காக காத்திருக்க வேண்டும். மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு பக்தன் உண்மையில மரணத்தை கண்டு பயப்படுறதே கிடையாது. சாதாரண மக்களுக்கு மரணம் அப்படின்னா அது ஒரு பெரிய பயம். மரணத்தை கண்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ மரணம் அடைஞ்சிடணும், மரணம் அடைஞ்சிடணும். சில பேர் அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சில திட்டங்கள் வச்சிருப்பாங்க வாழ்க்கையில. ஏதோ திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த திட்டமெல்லாம் நிறைவேறாம நான் போயிடுவனும், எவ்வளவு வயசானாலும் சரி அதெல்லாம் கைவிடலாங்கிற எண்ணமே வராது. ஒரு பௌதிகவாதி எவ்வளவு வயசானாலும் சரி, 80-90 வயசு தான் பாக்குறோம் பல நேரங்கள்ல. இந்தியாவில அரசியல் தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உலகம் முழுக்க கடைசி நேரம் வரைக்கும் அந்த அரியணையை புடிச்சுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. அததான் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல விதுரர் சொல்லுவார் திருத்ராஷ்டிரர்கிட்ட, நீ என்ன சும்மா கடைசி நேரம் வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு நாய் மாதிரி பீமன் போட்டு மீ பீமன் சாப்பிட்டுட்டு மிச்சம் போடுறத சாப்பிட்டுட்டு நீ என்னத்துக்கு உட்காந்துருக்க, இங்க எதுக்காக நீ உட்கார்ந்துருக்கணும்? உனக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ண வெக்கம் மானம் இருக்கா? திட்டுவார் விதுரர் திருத்ராஷ்டிரம். ஏன்னா திருத்ராஷ்டிரம் வந்து கடைசி வரைக்கும் அந்த அதுலயே புடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்போம். ராஜபோக சுகத்திலேயே ஆர்வத்தோட இருக்கும். அதை வந்து விதுரர் கண்டிப்பார். விதுரரை போன்ற மகாத்மாக்கள் கண்டிக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மரணம் எப்ப வேணாலும் வரலாம். அதனால எப்பவுமே நம்ம அதுல வந்து ரொம்ப முனைப்பா இருக்கணும். அதன் மூலமா நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ள முடியும். பல நேரங்களில் நம்ம பக்தர்கள்ட்ட கேட்போம், ஹரே கிருஷ்ணா, யாரா புதுசாக வராங்கன்னு வச்சோங்களேன், யாருக்கும் இந்த விஷயங்கள் உணரவே மாட்டான். நான் இந்த கிருஷ்ண பக்தியா எனக்கு தேவையானது, மித்தது எதுவுமே உபயோகமற்றது அப்படிங்கிறத மக்கள் யாரும் உணர மாட்டான். அதனால யாரா வராங்க அவங்ககிட்ட சொல்றோம், பிரபு ஹரே கிருஷ்ணா வரீங்க, கொஞ்சம் தினமும் ஜெபம் பண்ணுங்களேன். இல்லைங்க, நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் பண்றேங்க. தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் அப்படியே வந்து ஒரு மாலை ஜெபம் பண்ணுவோம். சரி எப்போதாங்க நீங்க 16 மாலை ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ண போறீங்க? பண்ணலாம். காலத்தை தாழ்த்தி போட்டுட்டே இருப்போம். பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறீங்களா? எத்தனை வருஷமா கோயிலுக்கு வரீங்க? என்ன புஸ்தகம் படிச்சிருக்கீங்க? எந்த புஸ்தகமும் படிக்கலைங்க, ஏதோ ஒன்று ரெண்டு புஸ்தகம் படிச்சிருக்கோம். ஏன் படிக்கூடாது? ஏன் காலத்தை தாழ்த்தணும்? ஏன் காலத்தை வீணடிக்கணும்? ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? மரணம் எந்த க்ஷணம் என்னாலும் வரலாங்கிறது நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? கிருஷ்ணருக்காக ஏன் உழைக்க கூடாது? எவ்வளவோ வாழ்க்கை எவ்வளவோ வீணடிச்சிருக்கமே, கிருஷ்ணருக்காக இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ஏன் முறையா செலவு பண்ணக்கூடாது? அதை நம்ம யாரும் யோசிக்கவே மாட்டோம், யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அப்படியே ஓடும், காலம் பாட்டுக்கு ஓடும், நம்மளும் அது பின்னாடி ஓடிண்டே இருக்கும், யோசிக்கவே மாட்டேங்கணும். அந்த யோசனை அவ்வளவு எளிமையா வர்றது கிடையாது. பல நேரங்களில் நம்ம வந்து மயங்கிடுறோம். ஹரே கிருஷ்ணா சம்திங் ப்ராப்ளம் ஓகே ஹரே கிருஷ்ணா. பல நேரங்களில் மரணம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்குங்கிறத நம்ம உணரவே மாட்டோம். உண்மையில வாழ்க்கை எவ்வளவு நீண்ட வாழ்க்கை நம்ம அனுபவிச்சா கூட அதுவும் காலத்தோடு ஒப்பிடும் போது மிக குறுகிய நேரம் தான். இந்த மனித பிறவி ரொம்ப ரொம்ப அரிது. இது ரொம்ப 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 குறுகிய காலம். ஆனா இந்த குறுகிய காலத்தை நம்ம முறையா உபயோகப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். எப்பங்க நீங்க புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க போறீங்க? எப்ப நீங்க வந்து ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டோம்னா பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது, அப்படியே ஒரு சிரிப்பு தான் வரும். சரி பிரபு, சரி சரி சரி. எப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்போ நீ புஸ்தகம் படிக்க போகிற, எப்போ நீங்கள் வந்து பகவானோட நாமத்தை ஒழுங்காக ஜெபம் பண்ண போகிறோம். புன்னகையை மட்டும் நிறைய பேர் பதிலாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில் நம்மளும் மற்றவங்களும் நம்மளும் நம்மையும் தயார்படுத்திக்கணும். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணுறது, புத்தகம் படிக்கும்போது ரொம்ப கவனமாக புத்தகங்களை படிக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மளால் அதிகமாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது, நம்மளுடைய புலனின்பங்கள் எல்லாம் கைவிடுறது, இது மாதிரி பல விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அத்தகைய அது மாதிரி கவனம் செலுத்துறதுனால தான் நம்ம கிருஷ்ணரை நோக்கி விரைவாக செல்ல முடியும். இல்லைன்னா இந்த ஜட உலக வாழ்க்கையிலேயே சிக்குண்டு தவிப்போம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்க.
தனிமையில சில சந்திப்பு காட்சியில கிட்டத்தட்ட புலனின்பங்களுக்காக நடக்கிற மாதிரி சில பெற்றவங்க யோசிச்சு பிள்ளைகள் பார்க்க கூடாது கூட யோசிக்கிறாங்க அந்த காட்சிகளை.
கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையில இருக்கக்கூடிய காட்சிகள் திரைப்படங்கள்ல காட்டுறாங்களா? திரைப்படங்கள்ல, நாடகங்கள்ல, சிடிகள்ல காட்டப்பட வேண்டிய காட்சிகள் கிடையாது. கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் நடுவில், ராதைன்னு நீங்க குறிப்பா சொன்னீங்க, நான் கோபியர்கள்னு பொதுவா சொல்றேன். ராதை எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு ஆன்மீக வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த உன்னதமான அன்பு பரிமாற்றம். அத சாதாரண ஜீவன்களால புரிந்து கொள்ள முடியாது. முக்தி பெற்ற ஜீவன்களே தடுமாறுவாங்க அதை புரிந்து கொள்றது. கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுதான் ஆன்மீக ஆனந்தத்தினுடைய சிகரம், ஆன்மீக ஆனந்தத்தினுடைய பரிபக்குவ நிலை அதுதான். ஆனா சாதாரண மக்களுக்கு அது புரியாது, சாதாரண மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே புலன் இன்பம் தான். அவங்களுக்கு தெரியாது மிக உயர்ந்த ஆன்மீக விஷயங்கள்லையும் மாதுரிய ரசம் இருக்கு, அங்கேயும் வந்து காதலன் காதலிக்கு இடையே உறவுகள் இருக்கு அப்படிங்கிறது பொதுவாக மக்களுக்கு புரியாது. அத்தகைய மக்கள் கிருஷ்ண லீலைகளை அணுகிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள், நிச்சயமா அவங்களுக்கு தகுதி கிடையாது. யாருக்கு, யார் கிருஷ்ணருடைய இல்ல யார் கிருஷ்ணர் யார் அப்படிங்கறது தெரியாம இருக்காங்களோ, கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், அவர் செய்யக்கூடியது எல்லாமே ஆன்மீகமயமானது, அவர் முற்றிலும் பக்குவமானவர், அவர்கிட்ட பௌதிகத்தினுடைய ஒரு துளி கூட கிடையாது. அத்தகைய தகவல் யாருக்கு கிடைக்கலையோ, அதுல யார் உணராம இருக்காங்களோ, அவங்க கிருஷ்ண லீலைகளை கேட்பதற்கு தகுதி இல்லாதவர். குறிப்பா கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய லீலைகள் கேட்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபட்டு உண்மையான கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் அத்தகைய விஷயங்களை கேட்கறதுக்கு தகுதி உண்டு. இல்லைன்னா மக்கள் கேட்கும் போது நிச்சயமா அவங்க அதை வந்து ஒரு புலனின்பமான ஒரு செயல்னு தான் நினைப்பாங்க, அதனால அது தடை செய்யப்படுறது. சரி, கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 10வது காண்டத்தை அணுகுவதற்கு முன்பாடி ஒருத்தர் வந்து 9 காண்டங்களை படிச்சுட்டு தான் 10வது காண்டத்தை அணுகணும். எடுத்தரையும் கிருஷ்ண லீலைகளார தாவக்கூடாது. கிருஷ்ண லீலைகள் இன்பமயமானவை, அதையும் குறிப்பா கோபியர்களுடனான கிருஷ்ணனுடைய லீலைகளுக்குள்ளார எடுத்தரையும் ஒருத்தரால தாவ முடியாது, அது சாத்தியம் இல்லை. அத்தகைய விஷயங்களை வந்து படம் போட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு காட்டுறது அப்படிங்கிறதும் முறையான செயலும் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய ஆச்சாரியர், அவர் இதில் ரொம்ப கவனமாக இருந்தார். மக்கள் கிருஷ்ணலீலைகளை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய பத்திரிகையில் வரும்போது பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது அவர் சொன்னார், ராதாகிருஷ்ணருடைய அந்தரங்கமான லீலைகள்லாம் இதில் போடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்? மக்களால் தவறாக புரிந்து கொள்வாங்க, மக்களால் ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பக்தனானவன் அவனுடைய குறிக்கோள் ராதாகிருஷ்ணருடைய லீலையில் அவங்களுக்கு நான் ஏதாவது சேவை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான், அதுதான் ஒரு பக்தன் உயர்ந்த குறிக்கோள், மிக உயர்ந்த குறிக்கோள். ராதாகிருஷ்ணருடைய லீலையில் எனக்கு ஏதாவது ஒரு சேவை கிடைக்குமா, சின்ன சேவை கிடைக்குமா? ராதை கிருஷ்ணருக்கு போடக்கூடிய மலர் மாலையில அந்த மாலையை கோக்கிறதுக்கு எனக்கு சேவை கிடைக்குமா, இல்ல அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு எனக்கு சேவை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உயர்ந்த பக்தர்கள்லாம் நினைக்கிறாங்க, காத்திருக்காங்க. அப்ப நம்மெல்லாம் நமக்குலாம் அதுக்கான தகுதியில கிடையாது. அதனால பொதுவா அது வந்து பிரபலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கா வேண்டிய உறவுகள் கிடையாது. அது தவிர அதை எப்படி நம்ம புரிந்து கொள்றது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து ஒரு முறை கிருஷ்ணலீலைகள் அத்தனையும், அதாவது கிருஷ்ண புஸ்தகம் இருக்கு தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? அந்த முழு புத்தகத்தையும் நான் வந்து தொடர் சொற்பொழிவாக கொடுத்தேன் அதுலேருந்து. ஸோ அப்போதைக்கு ஒரு உபன்யாசம், முழு உபன்யாசம் நான் கொடுத்தேன். கிருஷ்ணருக்கும் ராதா ராதைக்கும் அல்லது கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லீலைகளை பார்க்கும்போது பலர் அதை தவறாக புரிந்து கொள்வாங்க, அவங்களுக்கு எப்படி விளக்கம் அளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை முழுமையாக கேட்கலாம். அது கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதை பற்றி மட்டும் பேசியிருக்கோம். அதை பத்தி நிறையவே பேசணும். ஆனா பொதுவா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு பக்தியை பற்றி தெரியாதவர்களுக்கு அத்தகைய லீலைகள் வர்ணிக்கப்படக்கூடாது.
ராதை வேற இல்ல,
கிருஷ்ணருக்கு மொத்தம் 16108 மனைவியர்கள், மூன்று மனைவியர்கள் கிடையாது. கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்தபோது அவருக்கு திருமணம் ஆக கிடையாது. கிருஷ்ணர் துவாரகைக்கு போய் திருமணம் செய்து கொண்டார். துவாரகையில் அவருக்கு 16108 மனைவியர்கள். விருந்தாவனத்தில் அவருக்கு காதலியர்கள் தான் உண்டு. விருந்தாவனத்தில் இருந்தபோது அவர் ஒரு 10 வயது சிறுவனாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்தினாங்க நிறைய பேர். கிருஷ்ணரோடு நடனம் ஆடுவாங்க, கிருஷ்ணரோடு கிருஷ்ணருக்காக மலர் மாலைகளை தொடுத்து கொடுப்பாங்க, கிருஷ்ணரோடு அவங்க வந்து விளையாடுவாங்க. அவங்களுடைய அன்பு அதுதான், அது மிக உயர்ந்த அன்பு. அங்க விருந்தாவனத்திலையும் ஆயிரக்கணக்கான கோபியர்கள், அதுல ஸ்ரீமதி ராதாராணி மிக உயர்ந்தவன், முக்கியமானவன். மூன்று மனைவியர்கள் கிருஷ்ணன், கிருஷ்ணருக்கு 16108 மனைவியர்கள் துவாரகையில், விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான காதலியர்கள் கோபியர்கள், அவங்க எல்லாரும் கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்தினான். அதுதான் மிக உயர்ந்த பக்குவம், எல்லாரும் ஆசைப்படுறது. போக போக புரிந்து கொடி, இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. கலியுகத்துல எல்லாரும் கலியுகத்துல கிடையாது, எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி தெரிந்துக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது கிடையாது. யார் ஒருத்தர் பாக்கியசாலிகளோ அவங்களுக்கு கிடைக்கும்.
கர்ம வினைப்படுதான் வாழ்க்கை ஒண்ணும் அமைக்கப்படுது. உதாரணமா திரௌபதியில அஞ்சு குலங்களும் கொல்லப்பட்ட நேரம் கூட திரௌபதி கிருஷ்ணர் பரம பக்தை. ஆனா அவருக்கு கூட கிருஷ்ணர் சொல்றார், இது அவங்கள வினைக்கேத்த மாதிரி நான் அமைச்ச விதி இது சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல என்னட்ட சரணடைக்க நான் உங்களை எல்லா பாவங்கள்ல இருந்து கூட முடிவுக்கு
சொல்றேன்.
அப்ப ரெண்டும் ஒரு முரண்பாடான விஷயம் இருக்கு.
முரண்பாடே கிடையாது. நம்ம எப்ப கிருஷ்ணர்கிட்ட 100% சரணடைறோமோ அப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சரம். சர்வ பாப்பேபியோ கிருஷ்ணர் சொல்றார், எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். அப்புறம் எங்க இருந்து கர்ம வினை வந்தது? கிடையாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய தூய பக்தர்களோ, தூய்மை அடைந்து விட்டார்களோ, அவங்களுக்கு கர்மாவே கிடையாது. சரி, அப்புறம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? யுதிஷ்டர் மகாராஜ் கஷ்டப்படுறார், திரௌபதி கஷ்டப்படுறாங்க, குந்தி கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் தூய பக்தர்கள் தானே, அவங்களுக்கு ஏன் துன்பங்கள் வருது? கர்ம வினை பிரகாரம் துன்பம் வருதா அப்படின்னா, உண்மையில கர்ம வினை பிரகாரம் துன்பம் வர்றது கிடையாது. அது கிருஷ்ணருடைய ஏற்பாடு, கிருஷ்ணருடைய ஏற்பாடு. கிருஷ்ணருடைய சொந்த குழந்தைங்களுக்கே துன்பம் வருது. கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தன், அனிருத்தனை பாணாசுரன் சிறை பிடிச்சிருவான். கிருஷ்ணருடைய சொந்த பேரன் அவனுக்கே துன்பம் வருது. ஏன் வருது?
சுதாமா வந்து அவரோட பரம பக்தர். சுதாமா அது தன்னை பிடிச்ச ஒரு அரிசியை கூட
கிருஷ்ணருடைய சொந்த ஏற்பாடு. அது கிருஷ்ணர் அந்த பக்தர்களை அப்படி வைக்கணும்னு அவர் பிரியப்படுறார். அவங்க கிருஷ்ணர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சிருக்காங்க. அவங்க என்றைக்குமே கிருஷ்ணர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது, குறை சொல்ல போறது கிடையாது. கிருஷ்ணா என்னன்னா, நீ இப்படி வச்சிருக்கிய, நான் உன் பக்தன் ஆச்சே, என்ன ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறானோ அவன் பக்தனே கிடையாது. பக்தன் அப்படின்னா சரணடைஞ்சவன். சரணடைஞ்சவன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் பகவானை சார்ந்து இருக்கக்கூடியவன். நீ சரணடைஞ்சிட்ட, அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து, நீ எப்படி பகவான் வைக்கிறாளோ அது மாதிரி நீ இருக்கிற, அவ்வளவுதான். அங்க கர்ம வினையெல்லாம் கிடையாது. பகவான் முற்றிலும் பொறுப்பு எடுத்துக்கிறார். அங்க கர்ம வினைகளே கிடையாது. அது பகவான் சாக்ஷாத் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஜீவன்களை அவர் அந்த மாதிரி ஒரு சிலரை அப்படி வைக்கிறார். பகவான் நினைச்சா ஒருத்தரை பணக்காரனாகவும் வைப்பார், அவரே நினைச்சா ஒருத்தனை பரம ஏழையாகவும் வைப்பார். ஏன் கிருஷ்ணர் திடீர்னு சுதாமாவுக்கு பணத்தை கொடுத்து அவர் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும்? ஏன் அவர் அவ்வளவு வருஷம் அவர் வந்து துன்பத்தில் வச்சிருக்கணும்? ரெண்டையுமே சுதாமர் சமமாகத்தான் பாவித்தார். சுதாமரை பொறுத்தளவு அவர் வந்து செல்வ செழிப்புகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணமும் இல்லாம எது அன்றாட உணவுக்கே தவித்து கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய பாவம் ஒரே மாதிரிதான் இருந்தது. அவர் எப்பவுமே கிருஷ்ணரை நினைத்து கொண்டுதான் இருந்தார். அவங்களுடைய பக்தி எந்த விதத்திலையும் மாற்றம் பெறது கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜர் அவர் காட்டுல வசிச்சாலும் சரி, நாட்டுக்கு மிகப்பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அவருடைய பாவம் எந்த விதத்திலையும் மாற்றமே கிடையாது. அது எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாட்டுல. கிருஷ்ணர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் வைத்திருப்பார். அவர் ஏதோ காரணம் இல்லாம செய்யறது கிடையாது. ஒவ்வொரு லீலைகளையும் நம்ம நோக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. ஏன் கிருஷ்ணர் சுதாமரை வந்து ஏழையா வச்சார், ஏன் கிருஷ்ணர் திரௌபதியோட பையங்களை வந்து கொல்ல வச்சார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பொதுவான காரணம்னா ஒரே காரணம், அது கிருஷ்ணருடைய விருப்பம். சரணடைந்த ஜீவன்கள் அப்படின்னா அவங்க கிருஷ்ணருடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அங்க கர்மாவும் கிடையாது, அங்க அவங்களுடைய சொந்த விருப்பமும் கிடையாது. சாதாரண மக்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் சரணடைஞ்சவங்களுக்கு ஏன் துன்பம் வருது? சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாண்டவர்கள் எப்பவுமே தூய பக்தர்கள் தானே, அவங்களுக்கு ஏன் எவ்வளோ கஷ்டம் வந்தது? கிருஷ்ணருடைய ஏற்பாடு.
அந்த காட்சிகளுக்கு இப்ப சுதாமா பாதபூசை செய்யற நேரம் கால தச்ச முள்ளுகளை எடுக்கிற நேரம்
அது பக்தனுக்குள்ளார அவர் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தன் கிட்ட ஒரு உறவை பரிமாறிக்கொள்றான். பல நேரங்கள் அது ஒன்று. நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், நேற்று காலையில் நீங்க வரலல்ல, நேற்று காலையில அதற்கு முன்னாடி பேசி கொண்டிருந்தோம். நம்ம சீதை காணலை அப்படிங்கும் போது ராமர் கண்ணீர் விட்டு அழுகுறார், தேம்பி தேம்பி அழுகுறார். ஏன் அழுகிறார்? அது சீதைக்கும் ராமருக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம். அங்க பௌதிகமே கிடையாது. ஏன் கிருஷ்ணரே அவர் தான் எல்லாத்தையும் பண்றார், அவர் ஏன் அள வைக்கணும், அவர் ஏன் சீத்தையை கடத்த வைக்கணும், அப்புறம் ஏன் அவர் அழுவணும்? அதே மாதிரிதான் இதுவும், அவர் ஏன் அவரோட காலில் முள்ளு குத்த வைக்கணும், அவர் ஏன் அதை எடுக்கணும், அவர் ஏன் அதை எடுக்கும்போது அழுவணும்? அதுதான் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் உங்களுக்கு ஆரம்ப நிலையில, போக போக புரிஞ்சுட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப நெருக்கமான உறவுகள். அங்க வந்து பக்தன் என்றைக்குமே நீதானே கிருஷ்ணா என் காலில் முள்ளு குத்த வச்சேன்னு கேட்க போறது கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு பக்தரும் கேட்கறத நம்ம பார்க்கவே கிடையாது. வேற கேள்விகள்? ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஹரே கிருஷ்ணா.